this mortal life.
உலக ஜீவி கடினமான பயணமாக இருக்கலாம், ஆனால் சேரும் இடம் உண்மையாகவே மகிமையானது. கிறிஸ்துவு தன் சீஷர்களுக்கு இதை தெரிவித்தார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகின் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தில் ஜெயித்தேன் என்றார். இந்த மாலையில் எனது நோக்கம் இரு பகுதிகளை கொண்டது. முதலாவது, விசுவாசத்துக்கு எதிரான சில தடை கற்கள் பற்றி பேசுவது. இரண்டாவது, எல்லா பிள்ளைகளுக்கும் பிதாவின் திட்டத்தை பற்றி விவரிப்பதும் ஆகும். கடந்த இரு வருடங்களாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் உலகம் முழுவதிலும் நமது விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை பற்றி அதிகமாக கலந்துரையாடல் இருக்கிறது. இது புதிதல்ல, சபை வரலாற்றில் முழுவதும் அவ்வப்போது இது நடந்துள்ளது. 1863 சார்ல் டிக்கன்ஸ், ஆங்கில எழுத்தாளர், நியூயார்க் புறப்பட்டு அமேசன் என்ற பயணிகள் கப்பலில் ஏறினார். அவரது நோக்கம் அமெரிக்காவில் மேற்கு சபையை கட்ட இடம்பெயர்ந்து சென்ற பிற்காலம் பரிசுத்தவான்களின் மனமாறிய பற்றி அறிவிக்கவே. ஏற்கனவே இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தனர். குறிப்பாக பிரிட்டன் ஊடகத்தில் அவர்கள் பற்றி அவர்களின் நம்பிக்கை பற்றி அது எழுதவிட்டது. டிக்கன்ஸ் எழுதினார், அவர்கள் பொறுத்தவனால் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லவே நான் கப்பலில் அவர்களின் அப்படித்தான் என நான் நம்பியதால் ஏறினேன். எனது மிக பெரும் ஆச்சரியம் அவர்கள் அது பொறுத்தது. அவர்கள் கவனிக்க டிக்கன்ஸ் மனமாற்றியவர்களுடன் அளவிய பின்பு அவர்கள் கவரப்பட்டு இந்த ஆங்கிலேய மனம் மாறியவர்கள் அவர்களின் அதிகமானோர் உடலுடைய போகிற அவர்களை அவர்களது நிலைமையில் இங்கிலாந்தில் சிறந்த அருமையானவர்களாய் இவர் விவரித்தார். மறுஸ்தாபித்த உயர்த்த கோட்பாட்டின் மித்தம் அங்கத்தினர்கள் சுவிசேஷத்தில் களி கூர்ந்த சபை ஆனந்தமும் திருப்தியும் அடைகிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் போதனைகளின் படி வாழ்வதால் நாம் சாதகமாக பார்க்கிறோம். சபையில் சேராதவர்களுக்கு அங்கத்தினர்கள் போதனைகளின் படி வாழாவிட்டால் அது தடைக்கல்லாக இருக்கும். நீதியாக அங்கத்தினர்கள் பற்றிய சாதகமான கருத்து போலல்லாமல் சபை மற்றும் அதன் கோட்பாடு பற்றி விவரங்கள் எவ்வாறு உண்மையற்றவையாக நியாயமற்றவையாக கடினமையாக இருக்கின்றன. நமது கோட்பாடு பற்றி இந்த மனோபாவம் வியப்பாக வரவில்லை. கோட்பாடும் உடன்படிக்கையும் கர்த்தர் உலகத்தில் சிலர் தங்கள் குரல்களை உயர்த்தி தேவனை சபிப்பார்கள், சிலர் மனிதர்கள் கொள்கை நிமித்தம் என்னிடலிருந்து தங்கள் இருதயங்களை திருப்புவார்கள் என குறிப்பிட்டார். லண்டனில் அண்மை காலமாக பேருந்து விபரங்கள் பொதுவாக மதம் குறித்து பயங்கரமாக எதிர்ப்பு இருப்பதை தெரிவிக்கிறது. சில மத நம்பிக்கையற்றவர்கள் வெளியேறுவர்கள் அவிசுவாசத்தில் லண்டனில் சிவப்பு 2 மாடி பேருந்துகளில் பெரிய சுவரொட்டி ஒன்றை பணம் கொடுத்துள்ளனர். அது குறிப்பிடுகிறது, ஒருவேளை கடவுளே இல்லை, இப்போது கவலைப்படுவது நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள். அவிசுவாசிகள் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் அற்புதங்களையும் இரட்சகரின் கண்ணியிடத்தில் பிறந்ததை உயர்த்தெழுத்தலையும் ஏற்க மறுக்கின்றனர். அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் பரலோக பிதாவும் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தையும் அதே எதிர்மறையும் பார்க்கின்றனர். அவர்கள் உன்னதமானவரால் தலைமை தாங்கப்படுகிற பரலோக திட்டத்தின் சாத்தியம் பற்றி வெளிப்படையில்லை. எனது முக்கியமான அக்கறை மத விசுவாசமுடைய பூமியில் உள்ள கௌரவமான ஜனங்களை பற்றியது. ஆனால் அவர்கள் சரியல்லாத கோட்பாடுகளை அதைரியப்படுத்த அல்லது குழப்பப்படுகிறார்கள். உதாரணமாக, வெளிப்படுத்துதல் இப்போது உள்ளது என்ற கோட்பாட்டை பொறுத்தவரை சபை உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் எவ்வொரு கற்பிக்கப்பட்டு எவனோ பரலோகங்கள் மூடப்பட்டு விட்டன என நம்புகிறார்கள். ஒரு அண்மை கால சிறந்த விற்பனையுடைய புத்தகத்தில் ஆசிரியர் பல நூற்றுக்கணக்கான ஐரோப்பியர்களின் அனைவரும் எல்லாம் அன்னப்பறவைகளையும் வெள்ளை என நம்பிய அருமையான உண்மையின் ஒப்பீட்டு பயன்படுத்துகிறார்கள். வித்தியாசம் நிறமுடைய அன்னங்கள் கண்டுபிடிக்கப்பட ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிறகு அது அடிப்படையில்லை. ஆசிரியர் இந்த ஒப்பீட்டை உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி விளக்க உதவ பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் எதிர்பார்க்கப்படவில்லை. நான் இந்த ஒப்பீட்டை பற்றி நினைக்கும் போது சபையில் பற்றி உண்மையிலேயே விசாரிக்க அநேகர் மறுத்திருக்கிறார்கள் என உணர்ந்தேன். ஏனெனில் அந்த ஊழிய காலத்தில் வெளிப்படுத்தல் இருக்க முடியாது என அவர் நம்புகிறார். அவர் ஒருவர் சபையில் விசாரித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு இந்த எவ்வளவு கடினமான இருந்தது என விவரிக்கிறார். அவர் சொன்னார், இந்த பூமியில் தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்களுக்கு மீண்டும் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என என் வாழ்க்கை முழுவதும் கற்பிக்கப்பட்டேன். எனவே ஜோசப் ஸ்மித்தை தீர்க்க தரிசியாக ஏற்றுக்கொள்வது ஒரு தடைகள் ஏற்படுத்தியது. எனினும் ஜெபித்த பின்பு அவர் சொல்கிறார், பூமியில் சுவிசேஷம் உண்மையிலேயே மறுஸ்தாபிக்க செய்யப்பட்ட எனது எனவும் ஜோசப் ஸ்மித் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எனும் கூறினார். மத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு ஒரு கருத்து குறிப்பாக குழப்பமாக இருந்தது. என் கொள்ளு தாத்தா ஃபினியஸ் வால்காக்குக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவர் 1820 கெனெக்டிகல் பிறந்து ஒரு இளையனாக மிச்சிகனுக்கு இடம்பெயர்ந்தார். தான் சரியான வழியை கண்டுபிடித்தால் அவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தருடன் அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று குறிப்பிட்டார். அவர் பல சபைகளுக்கு சென்றால் அதில் ஒன்றில் கேட்கப்பட்டார், சபையில் சேர சாட்சி சொல், கிறிஸ்துவனாக இரு. அவரது பதில், அநேக சபைகள் இருந்தால் எதில் சேர்வது என்று அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு தொடர்ந்து அநேக சபைகள் விசாரித்தது. ஒரு கோட்பாடு அவருக்கு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. சில சமயங்கள் அவர்கள் என்னிடம் தப்பு கண்டுபிடித்தார்கள், ஏனெனில் மனுஷ குடும்பத்துக்கு நான் மிக சுதந்திரமான இரட்சிப்பை விரும்புகிறேன். ஒரு பகுதியினர் இரட்சிக்கப்படும் என்று பெரும் தினம் நித்தியத்துவம் படவும் கர்த்தர் திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை நம்ப முடியவில்லை. 1840 அவர் ஞானஸ்நானம் பெற்றார். கர்த்தரின் அன்பான இறுக்கத்திலும் அவரது மகிழ்ச்சியின் திட்டத்திலும் ஃபினியஸ் விசுவாசம் அவர்கள் சொந்த சபைகளின் போதனைகள் பலவீனமாக இருக்கும் போது அநேக கௌரவமிக்க ஆண்களிடம் பெண்களிடமும் பிரபலமாக இருந்தார்கள். ஆங்கிலிக்கன் சபையின் தலைவரும் சிறந்த பண்டிதரும் ஆசிரியருமான ஃப்ரெட்ரிக் ஃபரார் ஃபெஸ்டின் மினிஸ்டர் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் தன் உரைகளை நரகம் சம்பந்தப்பட்ட ப்ரோடெஸ்டன்ட் சபையில் பொதுமான போதனைகளை சரியானவை அல்ல என்று புலம்பினார். லார்ட் டெனிசன் அவர் கவிதையில் உணர்வை வெளிப்படுத்தினார், தீமையின் கடைசி இலக்கு எவ்விதத்திலும் நன்மையாக இருக்கும் என நாம் நம்புகிறோம் என்று குறிப்பிட்ட பின்பு அவர் தொடர்ந்தார், நோக்கமற்ற கால்களுடன் எதுவும் நடப்பதில்லை, ஜீவன் எதுவும் அழிவதில்லை, குப்பையாக குழியும் தள்ளப்படுத்துவதில்லை, இறைவன் குப்பை மேட்டை நிறைக்கும் போது இரட்சகரின் பாவ நிவர்த்தி எல்லா மனுஷ குலங்களுக்கும் கொண்டு வருகிறது. ஜோசப் ஸ்மித் வெளிப்படுத்துதல் பெற்று சபையை ஸ்தாபித்த போது மனித குலத்தில் அதிகமானோருக்கு இரட்சகரும் பாவ நிவர்த்தி இரட்சிப்பை கொடுப்பது என்று வெகுமான சபையில் போதித்தனர். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான கோட்பாடு இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாதவர்களுக்கு உள்ளிட்ட எல்லா மனுஷர் குலங்களுக்கும் சிறு பிள்ளைகள் எதையுமே அறியாதவர்களுக்கும் இரட்சிப்பு திட்டத்தின் பொருத்தம் என அறிவித்தார். நீதிமான்கள் ஆவிகள் மரணத்திற்கு பிறகு பரிசுத்த ஏற்றலைக்கு படுகிறார்கள், தற்காலிக நிலைக்கு வாழ்கிறார்கள். அது அஞ்சத்தக்கது, காரருளும் நிறைந்த இடமாக விவரிக்கப்படுகிறது. அங்கு தேவனுடைய கோபாக்கினையை எதிர்நோத்து பயமுள்ள உயிர்த்தெழுதல் வரை இருப்பார். எனினும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியினால் பிறப்பில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிகள் உயிர்த்தெழுத்தப்பட்டு ஆவியும் சரீரமும் இணைக்கப்பட்டு பூமியில் நமது வாழ்க்கையை விட உயர்வான மகிமையின் ராஜ்யத்துக்கு சாத்தான் மற்றும் அவனது தூதர்கள் போன்ற தாமாகவே தேவனுக்கு எதிராக களங்கம் செய்தவர்கள் மட்டுமே விதிவிலக்கானவர்கள். சிலுவையில் அறையப்பட்டதுக்கும் உலகத்துக்கு பாவங்களை சுமக்கவும் இயேசு உலகத்துக்கு வந்தார். இரட்சகர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசகங்கள் உண்டு, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். ஒரு பொருத்தமான சுருக்கம் மோசேயில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதோ இதுவே மனிதனின் அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கும் எனது பணியும் எனது மகிமையுமாயிருக்கும்.
He would instruct Joseph to join none of them. They were all wrong. The Savior subsequently ushered in the restoration.
திட்டம் மற்றும் கிறிஸ்துவின் கோட்பாடு போன்ற இரட்சிக்கும் கொள்கைகளும் சம்பந்தப்பட்ட அவரது உண்மையான கோட்பாட்டை இரட்சகர் மறுஸ்தாபிதம் செய்ய கிரியை செய்தார். பிற கிறிஸ்துவ விசுவாசங்களுடன் நமது கோட்பாட்டு வித்தியாசங்களின் முக்கியத்துவம் கருதாது பிற கிறிஸ்துவ சபைகளை குறித்து நமது மனோபாவம் விமர்சனத்திலிருந்து விலகி இருப்பதாகும். அவர்கள் மிகுந்த நன்மை செய்கிறார்கள். அவர்கள் மனுஷ குலங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், இரட்சகரை பற்றி போதிக்கிறார்கள். வாஷிங்டன் போஸ்டிங் செய்திகளில் நைஜீரியாவில் நமது சபை கூட்டத்திற்கு சென்றார். அந்த நிருபர் ஒரு புதிய அங்கத்தினரை பேட்டி கண்டு அவரது மனமாற்றத்தை பற்றி சொன்னார். ஒரு நகர பேருந்திலிருந்து கீழே குதித்து கட்டணத்துக்குள் சென்றார். அவர் சொன்னார், உடனே உள்ளே கேட்டதை விரும்பினேன். விசேஷமாக நமது விசுவாசத்தை சேர்ந்தவர்கள் ஒருவரும் நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்றதை விரும்பினார். நமது தலைவர்கள் தொடர்ந்து நமக்கு ஆலோசனை அளித்தனர். நமது விசுவாசத்தில் இல்லாதவர்களுக்கு மரியாதையும் பாராட்டும் தெரிவித்து வாழ வேண்டும். அவர்களை மரியாதையுடன் வாழ்வதற்கு மாபெரும் தேவை இருக்கிறது. அவர்களது ஒப்பு கொடுத்தலின் தன்மை அல்லது செயல்பாடும் பற்றி ஒரு பொருட்டின்றி நமது விசுவாசத்தின் அங்கத்தினருக்கு அன்போடு பாசத்தோடும் இருப்பது முக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நாங்கள் நமது பொறுப்பை நேசிப்பதும் கற்பிப்பதும் ஒருபோதும் மன தளராமல் இருப்பதாகும். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு இலவசமாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் எல்லா மனுஷரையும் மனம் திரும்புதலுக்கு வலியுறுத்த வேண்டும் என தன் ஜனத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார். நாம் நியாய பிரமாணங்களுக்கு சுவிசேஷத்தின் நியமங்களுக்கும் கீழ்ப்படுவதினால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற முடியும். அமேசன் கப்பலில் இருந்து டிக்கன்ஸ் சந்தித்த அந்த பொற்காலை ஐரோப்பிய மனம் மாறியோரை அநேக தடை கற்களை தாண்டி இருக்கிறார்கள். வெளிப்படுத்த பரலோகத்திலிருந்து வருகிறது. தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தர்களும் மீண்டும் பூமிக்கு இருக்கிறார்கள் என்று சாட்சி பெற்றிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டு சுவிசேஷம் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அற்புதமான இலக்கை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த கடுமையான பயணம் குறித்து பயப்படவில்லை. அவர்களுடைய மெய்யான இலக்கு பரதீசு, அதை தொடர்ந்து செலஸ்டியல் ராஜ்யத்தில் மென்மைப்படுத்துதல் ஆகும். அதனால் தான் அப்போது இப்போதும் பிற்கால பரிசுத்தவான்கள் பாடலின் கடைசி வரியில் விசுவாசத்துடன் பாடுகிறார்கள், நாம் பிரயாணம் முடியும் முன்பு நாம் மறிப்போமா மகிழ்ச்சியுடன், மகிழ்ச்சியின் நாள் எல்லாமே நலமே. பின்பு பாடுகளிலிருந்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவோம், நீதிமான்களுடன் தரித்திருப்போம்.
And glorifies all who repent. Even though our journey may be fraught with tribulation,
முழுமையான மனதுருக்குடைய திட்டத்தை அன்பான பிதா கொடுத்திருக்கிறார். நமது பயணம் உபத்திரவங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் இலக்கு உண்மையிலேயே மகிமையாயிருக்கும். நமது பரலோக பிதாவின் பிள்ளைகள் அனைவருக்கும் போதுமான மாபெரும் இரட்சிப்பின் திட்டம் குறித்து களி கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.